ஓகே, முதலாம் குழந்தையர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானான், ஜீவ மனுஷனானான், ஜீவ சிருஷ்டியானான், சுவாசிக்க மனுஷனானான். பிந்தின் ஆதாம் உயிர்ப்பிக்கும் ஆவியானார். பிந்தின் ஆதாம் யேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியானார். அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருந்தாலும் தம்மை காண்பிக்கலாம் நினைத்தால், சாப்பிடலாம், நடக்கலாம், பைபிள் சொல்லிக் கொடுக்கலாம். எம்மாவு தெருவில் போற நேரம் அப்படியாய் எல்லாம் செய்யலாம். புதிய ஒரு ஆரம்பம், புதிய ஒரு சிருஷ்டி. இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். ஆல்ரைட், a new generation began with the resurrection of Yeshua. இப்ப 2 Corinthians 3:17 அடிப்படையாக வைத்து சில வாக்கியங்களை நாங்க பார்ப்போம், சரியா? 2 Corinthians 3:17 சின்னப்பர் பவுல் உயிர்த்தெழுந்த எஜமான் யேசுவா தான் ஆவியானவர் என்பதை திட்டமாக வெளிப்படுத்துகிறார். 80% நேரத்திலே அவருடைய கடிதங்களிலே ஆவியானவர், ஆவி என்று எழுதும் பொழுதெல்லாம் உயிர்ப்பிக்கும் ஆவியான யேசுவாவை தான் குறிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உயிர்ப்பிக்கும் ஆவி ஆனார். மனுஷனாயிருந்தவர் யேசுவா மெஷாயா மரித்தார். சிலுவையிலே சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே 3rd day தரி அவரை எழுப்பி அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானார். லைஃப் giving spirit, life giving spirit. இதை அடிப்படையாக வைத்து நாங்கள் கிறிஸ்து தான், அதாவது மெஷாயா, அவரே தான் யேசுவா என்பதை பார்ப்போம். அவரே, மன்னிக்கவும், அவரே தான் ஆவியானவர் என்பதை பார்ப்போம். கிறிஸ்துவே ஆவியானவர், மெஷாயா 3rd இல்லை, அவரே ஆவியானவர். ஓகே, அப்ப 2 columns 2 sides ஒரு சைடுல கிறிஸ்து என்று போடுங்க. அந்த உங்கள் காப்பியில மற்ற சைடுல போடுங்க ஆவி அல்லது ஆவியானவர், ஆவி கமா ஆவியானவர். இது கட்டாயம் எங்களுக்கு தெரிய வேணும். அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி, அவரோடும் அவர் மகன் யேசுவாவோடும் நாங்கள் நெருக்கமாய் போகிறதுக்கு. இங்க பாருங்க, ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன். இரண்டாம் கொரிந்தியர் 5 16. Daddy, please help us to know this scripture. Rendu Korinthiyar 5:16. Agayal Agayal vandhal melukirukkira vaathaiyum vaasikka venum. 15. ஜீவிக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று ஜீவிக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று ஜீவிக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அவர் யேசுவா. ஓகே, இப்ப 16 மிக முக்கியம். நீங்கள் தேவ வார்த்தைகளை என்ஜாய் பண்ண வேண்டும் என்று கேட்டால் இவை மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஆகையால் இது முதற்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் யேசுவா. இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறிய மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவையும் அல்லது மெஷாயாவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும், பலர் மாமிசத்தின்படி அறிந்திருந்தார்கள், இப்பையும் வாசித்த வேத வாக்கியங்களை மாமிசத்தின்படி எப்படி ஜீவித்தார் என்று அறியலாம் இல்லையா? மாமிசத்திலே இருக்கும் காலங்களிலே மனுஷனாக எப்படியாய் அவரது ஜீவியம் இருந்தது, அவருக்கு பசி எடுத்தது, அவர் களைப்படைந்திருந்தார், படகுகளை நித்திரை கொண்டார், தாகமாயிருந்தார், எல்லாம் அதில் இருந்து அறிந்து கொள்ளலாம். மனுஷனாய் பூமியிலே பிறந்து ஊழியம் செய்த பொழுது அதான் இங்கே சொல்றார். கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், நாங்கள் அதுகளை வாசித்து அறிந்தாலும், இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறிய மாட்டோம். மனுஷனாகிய யேசுவாவை அந்த மனுஷ தன்மையிலே அறிய மாட்டோம். அது முடிந்தது. What a revelation given to Paul. பெத்லகேமில் பிறந்ததில் இருந்து சிறுவயிலே மரிக்கும் வரை வேத வாக்கியங்களை பார்த்து அதில் இருந்து அவரை அறியலாம் என்று பல காரியங்களை அறிந்தோம். இப்பொழுது அறிந்திருந்தாலும் இனிமேல் ஒரு போதிலும் எந்த வேளையிலும் அவரை மாமிசத்தின்படி அறிய முடியாது. அதுல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்ப அவரை அறியலாம் என்று நினைக்காது. முதலாவது அவரை அறிய வெளிப்படுத்துதல் தேவை. டாடியின் வெளிப்படுத்துதல் டாடி வெளிப்படுத்தாமல் அவரை அறிய முடியாது. மாமிசத்தின்படி அறிய முடியாது. மாமிசத்தின்படி அறிய முடியாவிட்டால் நான் கேட்கிறேன், உன்னிடத்திலே எப்படி அறிய போறோம்? ஆவியின்படி தான் அறியலாம். ஏன்? அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கிறார். அப்ப இங்கால உயிர்த்தெழும்பினதுக்கு பிறகு அவர் போய் சந்தித்தார் அல்வா. அவர்தான் என்பதை காண்பிக்கிறதுக்கு அவர் தனக்கு பல காரணங்களை காட்டி நிரூபித்தார். மனுஷனுடைய தன்மையின்படி நாங்கள் இனி அறிய முடியாது. நோ, அப்படியாய் ஒரு படம் ஒன்று எடுக்காதே. இங்கே அவர் ஆவியானார், உயிர்ப்பிக்கும் ஆவியானார். அதே கிறிஸ்து, சேம். உயிர்ப்பிக்கும் ஆவியாகிய நிலையிலே அவர்களுக்கு முன்பாக நின்று பேசலாம், அவர்களுக்கு உள்ளாக போகலாம். நீ தண்ணி குடிச்சு வயிற்றுக்குள்ள போற மாதிரி தண்ணி, உதாரணத்துக்கு சொன்ன. அந்த தண்ணீரைய தமக்கு ஒப்புக்கிட்டு இருக்கிறார். தாகமாயிருக்கிறவன் வந்து குடிங்கொண்டு எந்த அவர் ஆவியா இருக்கிறார். அப்படியானால் இப்பொழுது நாங்கள் அறிவது என்ன விதத்திலே உயிர்ப்பிக்கும் ஆவி அந்த நிலையில். இப்பொழுது அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் தொடக்கம் அவர்களை இங்கும் அங்கமாக பல வித்தியாசமான நிலைகளிலே சந்தித்த உயிர்த்தெழுந்த அதே சிவமேஷாயா நடி அவருக்குள்ளே அவர் தான் வழி நடத்தி கொண்டு போகிறார். மூன்றாம் ஆள் இல்லை, தமது சூஷர்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். அவர்களுக்குள்ளாக இருந்து இதுதான் சொன்னவர், உங்களை அநாதைகளாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். அப்ப உண்மையின் மனுஷன், உயிர்த்தெழுந்தபின் உண்மையின் ஆவி. ஆனால் அந்த உண்மையின் ஆவி அங்கு அவர் தம்மை காண்பிக்கலாம், அதோ அரவணைக்கிறார். தம்மை காண்பித்தார், தொட்டு பார்க்கும்படி சொன்னார். ஏன்னா ஆல்ரைட், சோ வி கேன் ஓன்லி நோ. You know, this is another thing, the Christians, so-called Christians, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மாமிசத்தின்படி அறியலாம் என்று நினைச்சு இப்ப ஜீவிக்கிறார்கள். அதாவது மத்தேயும் மாற்கு லூக்கா ஜான் அதுல இருக்கிறது, அதுல இருக்கிற இயேசுவா அப்படியாகவே அறிய. அது முடிஞ்சு போச்சு. அதிலே மாமிசத்திலே மனுஷனாக அவர் ஜீவித்த நேரம் அவர்களுடைய வாழ்க்கையின் தன்மையை பார்த்து அறிகிறோம் நாங்கள். இப்பொழுது உயிர்ப்பிக்கும் மாவியாக இனிமேல் அவர் மரிப்பதில்லை, இனிமேல் யாரும் வந்து அவரை பிடிச்சு கொண்டு போக மாட்டாங்க. அவர் சுவாசிப்பதில்லை. முந்தினாதான் சுவாசிக்கும் மனுஷனானார், பின்னாதான் உயிர்ப்பிக்கும் ஆவி. ஆனால் அந்த ஆவி ஒரு புதிய ஆரம்பம். இப்பொழுது மனுஷர்கள் மாமிசம் உயிர்த்தெழுந்ததும் உயிர்ப்பிக்கும் அவருடைய சாயலில் நாங்கள் மாற்றப்படுவோம். இதுதான் தேவனுடைய மகத்தான திட்டம். All right, you are ready now. So we cannot know him by him. In the flesh, we can't know him. யோகனான் 15:4 எடுக்கும். இப்ப இடது பக்கத்தில் எழுத போறீங்க. யோகனான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். Oh, Daddy, please help me that I may give it to them your word. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதே போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சரி, மனுஷனாய் இருக்கிறேன் சொன்னவர். All right? இப்ப பாருங்க, யோகனான் 14 abiding in him. அதுக்கு நான் உங்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கொடுத்த நானே இல்லையா, உங்களுக்கு தெரியும் எப்படியா இதண்டு. குடியிருக்கிறதுனால சொன்னா 14:17, உலகம் அந்த சத்தியாவியானவரை, யாரு? உயிர்த்தெழுந்த இயேசுவா. காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உங்களுடைய குடியிருக்கிறார், இயேசுவாவுக்குள்ளாக டாடி. அப்ப அவர்களுக்கு முன்னால் நின்று மனுஷனா சொல்லுகிறார், ஆவியானவர் உங்களோட குடியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் டாடியும் மகனும். அவர் மனுஷனாய் இருந்தாலும் கிறிஸ்து யோர்தானிலே அந்த ஆவி, அவருடைய ஆவியும் டாடியின் ஆவி ஒரே ஆவி, அவரை நிரப்பியது. அதான் யோகனான் 3:13 அப்படி சொன்னார், பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும். இப்ப அவர்களுக்கு இன்னமுமாக பரிசுத்தாமி அவர் கொடுக்கப்படவில்லை. அதாவது அவர்களுக்கு உள்ளே வரவில்லை. இயேசுவா இன்னும் மரிக்கவில்லை, மகிமை அடையவில்லை. உங்களோட இருக்கிறார், குடியிருக்கிறார், இனிமேல் உங்களுக்குள் அவள் குடியிருப்பார். He will abide inside. உள்ளுக்கு. Alright? முதலாம் யோகனான் எடுக்கும் 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான். பார்த்தீங்களா, கொடியானது மரத்திலே செடியிலே நிலைத்து இருக்கிறது போல, நாங்கள் எப்படி அவரிலே நிலைத்திருக்கிறது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அல்லது அவரிலே அதுக்கு கீழ்ப்படுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். பார்த்தா அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆவியினாலே டாடி அன் மகன் அவர் எங்களுக்கு கொடுத்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். டாடி அன் மகன் அதனால அறிவோம். டாடியுமான இந்த மூன்றாம் ஆளில் நீ வச்சிருக்க வேண்டிய சம்பாஷணை கதைக்க வேண்டியதெல்லாம் டாடியோடையும் மகனோடையும் தொடர்ந்து பேசு பேசு. டாடியும் மகனும் எங்களுடைய ஆக்கியம் டாடியோடும் அவருடைய மகனோடும் ஒன்று யோவானும் யோகனான் 1:3 மகன் வந்து டாடியோட ஐக்கியம் வச்சிருக்கிறார், மற்ற 3 பேரும் டாடியால் இழுக்கப்பட்டவர்கள். முன்னுக்கு நிற்கிற கொஞ்சம் மகனண்டை வந்து அவர் கூட்டி கொண்டு வந்து இருக்கிறார். என் மூலம் அல்லாமல் டாடி என்ற யாரும் வரான் விளங்குதா பிள்ளைகள்? பின்னாலே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறோம் மகன் என்ன செய்கிறார் என்று. Okay. Advocate. அது உங்களுக்கு தெரியும். மாப்பு காத்து 1 John 2:1 முதலாம் அறிவிப்பர் 2 முதலாவது வார்த்தை. என் பிள்ளைகளே, தட்ஸ் வண்டர்ஃபுல், யூ ஆர் இன் தி ஃபேமிலி ஆஃப் காட். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அறிவிப்பர் ஜான் தி பேப்டிஸ்ட். ஒருவன் பாவம் செய்தால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து வந்தது இந்த சொல் மொழிபெயர்த்து? நீதிபரராயிருக்கிற பரக்ளீட்டோஸ், பரக்ளீட்டோஸ் தமிழ் எழுதலாது, பெறண்டு பறண்டு எழுதப்படாது. பரக்ளீட்டோஸ் அதே ஆள், நீதிபரர் யார்? பரக்ளீட்டோஸ் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து. மற்ற 5 இடத்துலயும் பரக்ளீட்டோஸ் வந்து தேற்றரவாளன் போட்டிருக்க. அவ்வளவு சிறுமொழி பெயர்கள் இந்த இடத்திலும் தேற்றரவாளன் பரக்ளீட்டோஸ். யேசுமாதான் தேற்றரவாளன், யேசுமாதான் நீதிபரர், உயிர்த்தெழுந்த யேசுவா அவரே தான். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இப்ப உனக்கு ரோமர் புத்தகங்கள் அநேகம் ஓடி வலிக்கும், ஸ்பெஷலி 8 வருவோம் நாங்கள். ஓகே, எங்கள் நீதிபரனாயிருக்கிறார். யேசுவா தி மெஷாயா இஸ் தி அட்வொகேட். எங்கால ஜான் 14:16 நான் டாடியை வேண்டிக் கொள்ளுவேன். 14:16 அப்பொழுது என்றென்றைக்கும் உங்கள் உன்னே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் சத்திய ஆவி, உண்மையின் ஆவி யேசுவா மனுஷனாயினார், இப்பொழுது ஆவியானார். இன்னுமா இதை அவர் சொல்ற நேரம் இன்னும் ஆவியாக இல்லை, சாகவும் இல்லை, உயிர்த்தளவும் இல்லை. இன்னும் ஒரு உங்களுடைய இருக்கும்படி சத்திய ஆவி ஆகிய, பார்த்தீங்களா, இந்த சத்திய ஆவி உயிர்த்தெழுந்த யேசுவா உண்மையின் ஆவி. Another advocate, another comforter, another helper. இன்னும் ஒரு அதே சாவியிலே ஆவியாக இருக்க போகிற அவரேதான், மரித்து உயிர்த்தெழுந்த அவரேதான் சத்தியாவி. நானே சத்தியம் என்று சொன்னவர் இப்பொழுது சத்திய ஆவி. வேறொரு வழி இல்லை. மனுஷனாய் இருக்கிற நேரம் I am the way, the truth and life. Truth. I am the truth. நானே உண்மை. உயிர்த்தெழுந்து அவரே உண்மை, உண்மையின் ஆவி, சத்திய ஆவி. வேறு சிம்பிள். பதினைந்து 26 டடியினிடத்திலே இருந்து உங்களுக்கு நான் அனுப்ப போகிறவரும், டடியின் இடத்திலே இருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய தேற்றரவாளன், பரக்ளேட்டோஸ், சத்தி ஆவி, உண்மையின் ஆவி, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் சாட்சிகளாக அவரோடு சேர்ந்து இந்த சத்திய ஆவி, தேற்றரவாளன், உயிர்த்தெழுந்த யேசுவா, உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் மனுஷனாய் அவர்களுக்கு முன்பாக நின்று பேசிக்கொண்டே இருந்தார். சாப்பிட்டு அவர்களோடு உறங்கினார், ஊழியங்களுக்கு போனார். இப்பொழுது உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவர்களுக்கு உள்ளே குடியிருந்து டாடியோடு அவர்களை வழி நடத்துகிறார். Blessed is the one who receives this light. இந்த வெளிச்சத்தை பெறார்கள். உனக்கு வேத புத்தக வித்தியா, தோண்டு ஆரம்பிப்பாய். ஆவியானவர் வெளிப்படையா சொல்வது, வரும் காலங்களிலே சிலர் வஞ்சிப்பான பிசாசின் போதனைகளுக்கு செவி கொடுத்து விலகுவார்கள். விசுவாசத்தை விட்டு யார் சொன்னது? டாடிய மகனும் யேசுவா. பாலுக்கு பேசினது உயிர்ப்பிக்கப்பட்ட, உயிர்ப்பிக்கும் ஆவியாகிறவராகிய யேசுவா தி மெஷியா. எஜமான் அவரே சொன்னார், ஆவியானவர் வெளிப்படையாக. யார்? யேசுவா ஆவியானார். ரைட். The Father and the Son. எபேசியர் 3:17. இப்ப நீங்க இதுகளை டாடியின் உதவியோடு வெளிச்சத்து படுற நேரத்தில், when you read the letters, ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், எபிலிப்பியர், then you know கிறிஸ்து என்றும் ஆவி என்றும் பரிசுத்தாவி என்றும் பால் பேசுற நேரம் அது ஆறது என்று. வெரி சிம்பிள், ஒரு குழப்பமும் இல்லை. மூன்றாம் ஆள் முற்றிலும் அகல வேணும். அவ்வளவு வஞ்சிப்பான போதனையை நம்பின நாங்களும் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களும் அதுக்குள்ளே இருந்து இப்ப வெளிச்சம் இதுக்கே வெளியில வாழ்ந்து We have to remain in the truth. உண்மையிலே யோகனான் அதை குறித்து சொல்லி இருக்கிறான். யோகனான் அருளப்பர் இரண்டாம் நிருபம் அருளப்பர் முதலாம் அதிகாரம் நாலாவது வாசியங்கள் பாருங்க. தடியினால் நாம் பெற்ற கட்டளையின்படியே நம் உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன். அங்க ஒரு லேடி இந்த கூட்டத்தை வீட்டில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த சபையை அவ பாஸ்டர் இல்லை, லேடி பாஸ்டர் ஒரு இடத்திலையும் இல்லை. அவருடைய உபதேசம் தான் சத்தியம். ஒன்பதாவது வார்த்தை அவரது போதனை. தெரியாத தேவன் அல்ல, ஒரே தேவன், கிறிஸ்தவின் போதனை. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வீட்டிலே எடுக்கக்கூடாது. மிக குறிப்பாங்க வந்து வாக்குவாதம் பண்ணாது இது செய்யவாரவர்கள். நோ 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 நோ. எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து மெஷியா உங்கள் இருதயங்களிலே குடியிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. எப்படி அன்பிலே வேரூன்றது குடியிருக்கும் மெஷியா? எப்படி? ஏன் கிறிஸ்து கிறிஸ்து போடுறான்? யெஷுவா அது அவருடைய மனுஷனாயிருந்த பேர். இங்கே உயிர்ப்பிக்கும் ஆவியை மெஷாயா என்று கூப்பிடுகிறாங்க. அவரது பேர் அல்ல, அபிஷேகம். அதாவது தேவனாலே பூசப்பட்டவர், தேவனோடு இணைந்திருக்கிறவர். Anointed by God. உங்கள் இருதயங்களில் குடியிருக்கவும் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேரூன்றி நிற்கிறவர்களாகி. என்னில் அன்பாயிருக்கிறவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். சோ கிறிஸ்து இருதயத்திலே குடிகொண்டு விசுவாசத்தினாலே. ஏன்? அதுதான் வேத வாக்கியங்கள் கூறுகிறது. இப்பொழுது உங்களோடு இருக்கிறார் பேசுகிற கிறிஸ்து, இனிமேல் உங்களுக்குள் இருப்பார் கிறிஸ்து. எப்படி? உயிர்ப்பிக்கும் ஆவியாக. இப்ப இங்க ரோமர் 8. சோ இனி நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது இதை ஞாபகத்துக்கு நீங்கள் அடிக்கடி இதை இருதயத்தில் வைத்திருந்து அதை ஞாபகப்படுத்துவார். டாடி, டாடியின் மகன் ரோமர் 8:11 குடியிருக்கிறத குறித்து பார்க்கிறோம். ஏற்கனவே அட்வொகேட் யாருன்றதை பார்த்தோம். சேம், அதுக்கு முதல்ல அவர்களை நிலைத்திருக்கிறது குறித்து பார்க்கும். 8:11, அன்றியும் யேசுவாவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி, மரித்து போன மெஷியாவை, யேசுவாவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் அவருடைய டாடி. அவருடைய டாடி சமன், அவருடைய ஆவி. ஏன் அவர் ஆவியாயிருக்கிறார்? அருளப்பர் 4:24, அவருடைய ஆவி எழுப்பின உங்களில் குடியிருந்தால். நவ் தேவன் எப்படி எங்கள எங்களுக்குள்ளாக குடியிருக்கிற தேவன் ஒரு ஆள் ஆவியினார். செம்பு ஆவியினார் எங்களுக்கும் இருக்கலாம், முழு உலக ஜனங்களுக்குள்ளும் இருக்கலாம். ஒற்றை நேரத்தில் நான் கடலை குறித்து சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு அள்ளி ஊத்தினா தலையில கடல் தண்ணிய வத்திடுமா? யேசுவாவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதாவது அதி உயர்ந்த தேவனுடைய ஆவி, அவரேதான் உங்களுக்குள் குடியிருந்தால். வாசம், வாசம் என்றது குடியிருக்கிறது. கிறிஸ்துவை, மெஷியாவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? டாடி. எப்படி இருக்கிறார்? ஆவியாக உங்களில் குடியிருக்கிற தம்முடைய ஆவியினால் திருப்பி. அப்ப எங்களுக்குள்ள எத்தனை பேர் குடியிருக்கிறாங்க? 14:23, யோகனான், டாடியும் அதி உயர்ந்த தேவனும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவும். ஒரே ஆவி, ரெண்டாவி இல்லை, ஒரே ஆவி. நானும் என் டாடியும் ஒன்றாயிருக்கிறோம். எபேசியர் 4:4, ஒரே ஆவி. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய எழுப்பினவர் உங்களில் குடியிருக்கிற தம்முடைய ஆவி. ரெண்டு தரக்கா சொல்லி இருக்குது. என்ன? அவருடைய மரித்தவர் யேசுவாவை எழுப்பினவருடைய ஆவி உங்களில் குடியிருந்தால் என்று சொல்லி போட்டு திருப்பி, மெஷியாவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் குடியிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான இந்த உடலையும் உயிர்ப்பிப்பார். யேசுவ மெஷியாவை எழுப்பினவர் அதி உயர்ந்த தேவன், அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் தம்மாலே தம்மை மகனிலே உடுத்து வைத்தார். இக்ளோதிம், நாங்கள் உடுப்பு போடுற மாதிரி, clothing with his presence, his spirit. அப்ப மகன் எப்படி ஆயிருப்பார் சொல்லுங்க பாப்பா. பெற்றெடுத்த மகன் தகப்பனின் சாயலாகத்தானே வர வேணும். The character of the father came to the son when at resurrection. மனுஷனாய் இருக்கிற நேரம் அவரை பெர்ஃபெக்ட் ஆக்கி கொண்டு வந்தார், அவரை பூரணப்படுத்தி கொண்டு வந்தார். இதுதான் உங்களுக்கு மேனக்கு. உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்களும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாகுவோம். அதுதான் வேதம் கூறுகிறது. இப்போது இப்பொழுது அந்த சாயலாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு போகிறோம். அதுதான் 2 Corinthians 3:18 நாங்கள் எல்லாரும் திறந்த முகமாய், நாங்கள் ஒரு முக்காடு போடுறதில்லை, நாங்கள் அவராலேயே யேசுவாமுடைய கொண்டு வரப்பட்டோம். எஜமானின் மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கண்ணாடியிலே காண்கிற உருவம் அங்கால தொட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நாய் பூனை செலவழ இந்த தானே பார்த்துட்டு புறான்றது போட்டு அது நிழல். இப்ப கண்ணாடியிலே காண்கிறோம். இந்த கண்ணாடி தேவனுடைய வார்த்தை. கண்டு ஆவியாயிருக்கிற எஜமானார் என்னது? பரிசுத்தாவியாயிருக்கிற எஜமான் யார்? எஜமான் யேசுவத மெஷாயா, மறுத்து உயிர்த்தெழுந்தவர். ஆவியாயிருக்கிற எஜமான் யேசுவாவே, இயேசு கிறிஸ்து சமன் பரிசுத்தாவே. வெரி சிம்பிள். தகப்பனாலே பெற்றெடுக்கப்பட்டார். அந்த குட்டிக்கு யாருடைய சுவாபம் இருக்கும்? தனியும் மகனும் தகப்பனுடைய சுவாபம் தான் குட்டிக்கு இருக்கும். மகனுக்கு இருக்கும். I am the father of one in character. Now put the previous one. One in character. ஒரே சுபாவம், ஒரே நினைவு, ஒரே சித்தம். இப்பொழுது தெய்வா இப்ப மகன் சாயலாக, உபத்திரவங்களுக்கூடாக, நெருக்கங்களுக்கூடாக, பல வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கூடாக அவர் எங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார். அதுதானே இது. எதற்கு? ராஜ்யத்தில் அவரோடு ஆளுக செய்ய. அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வருகையில் மகிமை இவரே 2 Corinthians அவர்களுடைய அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அது உகந்ததாக இருந்தது அவருக்கு. எதனாலே? உபத்திரவங்களினாலே. அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ராஜாதி ராஜனாகி வருவதற்கு முன்பதாக ஒரு வேலைக்காரனாக இருந்தார். என் தாசன் மேல், என் ஊழியக்காரன் மேல் என் ஆவியை, அதாவது என் பிரசன்னத்தை அமர பண்ணுவேன். 42:1 ராஜாதி ராஜனாய் வருவதற்கு முன்பதாக அந்த பந்தி முடிந்ததும் கடைசி அதை செய்து காட்டினார். நீங்களும் ஒருவருக்கொருவர் வேலைக்காரர்களாக இருங்கள். அதுதான் முதல் படி ராஜ்யத்துக்கு. திருப்பியும் சொல்லுகிறேன், நீயும் நானும் ராஜ்யத்தின் ஆளுகைக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம். நாளுக்கு நாள் சீறிப்பாயாத வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வழி நடத்தினார். என்னத்துக்காக நீ சொல்லு, நான் கேட்கிறேன். தண்ணீர் இல்லாமல் அந்த அவ்வளவு ஜனத்தையும் எகிப்தை விட்டு வெளிக்கட்ட நேரம் இரக்கமுள்ள கடல் போன்ற உள்ளம் கொண்ட அதி உயர்ந்த தேவன் மூன்று நாளைக்கு தண்ணீர் இல்லாமக்கினார். ட்ரைனிங், அவர்கள் ட்ரைனிங்கை பழகவில்லை. வித்தியாசமான ஒரு பரம்பரை அவர்களோடு கூட புறப்பட்டது. சோ அதனாலே அவர்கள் முறுமுறுத்தார்கள், பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டார்கள். ஆவியாயிருக்கிற எஜமானால் யேசுவா அந்த சாயலாகத்தானே டடியின் சாயலை உயிர்த்தெழுந்தது பெற்றுக்கொண்டார் யேசுவா. இப்ப யேசுவாவின் சாயலை நாங்கள் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். Look at those other children. இனி வளர வேணும். லேசான காரியம் அல்ல. அநேக உபத்திரவங்களுக்கு கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இட்ஸ் நாட் அன் ஈஸி வே. அதுக்குத்தானே அவர் சொன்னார், ஒருவன் என்னைக்கு பின் செல்ல விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு என்னை ஒவ்வொரு நாளிலும் பின்பற்ற கடவன். இது சும்மா கிறிஸ்தவ மண்டபம் அல்ல, கிறிஸ்தவ சபையிலே ஞாயிறு சூரிய நாளிலே போய் வாரதல்ல. இதெல்லாம் கதையை விட வேணும். முற்றிலுமாய் வேதவாக்கியங்களை மாற்றி வச்சிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். ஆல்ரைட், நவ் அந்த ரோமர் 8:11 எங்களுக்குள்ளே எப்படியாய் டடியும் மகனும் குடியிருக்கிறார்கள், எங்களை வழிநடத்தி எங்களை மறுரூபமாக்கும்படிக்கு. அதான் அந்த 8:11 கூறுகிறது. டடியினுடைய ஆவி அவரே யேசுவாவை எழுப்பினது போல டடி உங்களுக்குள்ளே தம்முடைய ஆவியினால் குடியிருந்தால் டடியும் மகனும் மரித்து போன உங்கள் பாவத்துக்கு சாவுக்கு எதுவான உடலையும் உயிர்ப்பிப்பார். அப்படி அங்கால வாங்கிச்சு கொண்டு போனால் உங்களுக்கு ஓடி வலிக்கும் அநேக வேத வாக்கியங்கள். இரண்டாம் கொரிந்தியர் 13 5 യേശുവ നാനാമിയാണവർ, ഉയർത്തെഴുന്ന യേശുവ. രണ്ടു കൊരിന്ത്യർ 13:5, നിങ്ങൾ വിശ്വാസമുള്ളവരുകളോ എന്ന് ഉങ്ങളെ നിങ്ങളെ ചോദിച്ചു പാരുങ്ങൾ. യേശുവ മെസ്സിയ യേശു ക്രിസ്തു ഉങ്ങൾക്കുള്ള ഇരിക്കറാണെന്ന് ഉങ്ങളെ നിങ്ങളേ അറിയുകളാ? Paul Kelvigran, do you not know that Yeshua Messiah is inside of you? Eppadi aaviyinaare daddyum avarum avarude aaviyinaale than ullukku varalam. Peter, John, James avargalodu ooliyam cheyyum nerathile appadi ullukku vara mudiyadhu. மாமிசம் அந்த நேரம் அவர்களோடு கூடியிருந்தார். இயேசுவாவுக்குள்ள அங்கு டாடி இருந்தார். அவருக்குள்ளிருந்து வார்த்தைகளை அவருக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகளை இயேசுவா பேசினார். இன்னமும் முழங்கவில்லையா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் நீங்கள் அறிவிக்க மாட்டீர்கள். பரீட்சை வேணாம். உள்ளே இருந்தால் நீ எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கிறார் என்று நீ காண்பிப்பாய். உன்னை உனக்குள்ள ஆர் இருக்கிறது? அவரால் அது பெயா வெளியான கிறிஸ்தவன் உள்ளுக்கு பெய். பரிசேயர் சரிசேயர் அப்படித்தான் இருந்தார்கள். வெளியாலே விசுவாசிக்கிற யூதர்களை போல. And until Yeshua came to them, spoke to them one day and said that you know who your father is. And finally he had to tell them, your father is the devil. They had the Bible. Avarude vedam vedapudham irunnathu padipithargal. They didn't know. Andha idathile avargal viswasithargala. Adhe ivar vandhu engalukku thappan peyendu solraaru. No, they didn't believe. Avare innumai kolla thedinargal. ஏன்? அந்த பெயர் அந்த கேரக்டர் தானே காண்பிக்கும். பாத்தீங்களா? எவ்வளவு இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பரீட்சைக்கு நிற்பாங்க? நாங்களோ பரீட்சைக்கு, பரீட்சைண்டா என்ன, பல விதமான உபத்திரவங்கள், சோதனைகள், நெருக்கங்கள், அதனை காண்பிக்க வேணும். உள்ளுக்கு யாரண்டு அதான் சொல்ற டெஸ்டிங் வில் கம். அந்த மூன்றாவது இதை பாருங்க. கொரிந்தி 12 மத கிரைஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் மூலமாக அவனுக்கு வந்தது சோதனையும் இதுவும். அது கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறாரா என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே? அவர் உங்களிடமாக பலவீனனாயில்லை. உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த யேசுவா காத்து பூச்சி இல்லை, அவர்களோடு போய் சாப்பிட்டவர், கடற்கரையிலே அதிகான ஆவியானவர் அவரோட நடியோடு. பயங்கரமான சூழ்நிலையாகி மாறுது. அன்பு தணிந்து போயிட்டு பல ஒருவரி ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், துரோகிகளாய் மாறுவார்கள், ஒருவரி ஒருவர் பயப்பார்கள். மனச்சாங்கல் அடைவார்கள், அநேகம் பேர் வஞ்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய அன்பற்றவர்களாய் கட்டளை இல்லாதவர்கள் போல ஜீவிப்பார்கள். அக்கிரமம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், அக்கிரமம் பெருகுவதனாலே கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஜீவியம் அநேகருடைய உள்ளே இருந்த தேவனுடைய அன்பு குறைந்து போ, தணிந்து போ. என்ன நடக்கிறது? அமெரிக்கா, கனடா, ஒரு மனுஷன் செத்து போக இன்னமும் தொடர்ந்து அக்கிரமம் பெருகிக் கொண்டே போகிறது. நாலாவது வார்த்தை, ரெண்டு குழந்தைய 13:4, உங்களுக்கு இது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஓடி வலிக்கும் எனக்கு சொல்லி. இதில் நான் இங்கே வேற இதுக்கு பார்க்க வேண்டும், ஆனால் இதோடு தொடுத்திருக்கிறபடியினால நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சித்திரவதை செய்யப்படும் மரத்தில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் ஜீவிக்கிறார். தேவனுடைய வல்லமை எப்படி எழுப்பப்பட்டார்? டாடியின் ஆவியினால், பரிசுத்தாவியினால் எழுப்பப்பட்டார். இப்ப எதனால் ஜீவிக்கிறார்? பரிசுத்தாவியினால் ஜீவிக்கிறார். எங்க இருந்தது? டாடி கொடுத்தாரப்பா. டாடியும் அவரும் ஒரே ஆவி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோலி ஸ்பிரிட். தேவ வல்லமையினால் ஜீவிக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தோம். என்ன சொல்றேன் பா? நான் பலவீனன், ஆனால் நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன். அந்த நாளில் நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அறிவீர்கள். உங்களுடைய ஜீவன் மெஷியா கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:3, எவ்விதத்திலே உன்னையும் என்னையும் பாதுகாக்க முடியுமோ அப்படியாய் மறைத்து வைத்திருக்கிறார். கிட்ட நெருங்காதபடிக்கு See, your life is hid with the Messiah in Elohim. Colossians 3:1. நாங்கள் பலவீனராயிருந்து உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆவி, அவரோட கூட ஜீவிப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ, அதாவது நீங்க ஜீவிக்கிற ஜீவியம், நீ கிறிஸ்தவன் என்று சொல்ற, நீ ஜீவிக்கிற ஜீவியம் நாளாந்த ஜீவியம், அதான் இந்த விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று நீங்களை சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து, யேசுவ மெஷாயா, உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? அது எல்லாருக்கும் தெரியும். அவர் உனக்குள்ள இருக்கிறார் என்று உனக்கு தெரியாது. அவர் இருந்தால் அடியும் இருப்பார். ஒரே ஆவி 14:23 அருளப்பர் உனக்கு தெரியாதா? நீ அறிய இல்லையா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறிய மாட்டீர்கள். பரீட்சை வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமான நெருக்கங்கள், தள்ளிவிடப்பட்ட நிலைமைகள். அந்த நேரத்திலே தான் டாடியும் மகனும் உள்ளேயாய் இல்லையா என்று அறிய வரும். உனக்கு தெரிய வரும், சூழ்ந்திருக்கிற ஆக்களுக்கு தெரிய வரும். ஹூ இஸ் இன்சைட், யார் உள்ளே? நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். என்ன பார்த்தீங்க வந்ததாங்க? ரெண்டு குழந்தைகள் we came to 13:5, right? Yeah. Messiah dwells in you. Yesu Christ ungalkulla irukkaran endu neenga sodithu paarungo. Parichayulukulla aagapadra nerangalle theriya varum. Onnu Korinthiyar 3:16. யார் இந்த உள்ளுக்கு இருக்கும் இயேசு கிறிஸ்து? 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், அது உயர்ந்த தேவன் அவருடைய வீடு, தேவனுடைய ஆவி உங்களில் குடியிருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? தேவன் எப்படி ஒரு ஆளுக்குள்ள குடியிருக்கிறது? அவரது ஆவியார் எந்த நேரத்திலும் டாடியோ அல்லது மகனோ தனியாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆவி. சுமேஷாயா யேசுவா எவருக்குள்ளும் குடியிருந்தால், குடியிருப்பது அவரது உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த நிலையிலே உயிர்ப்பிக்கும் ஆவியானார். டடி பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவி அவராலே பிறந்தது, பரிசுத்தாவி ரெண்டு பேரும் ஒரே ஆவி. மகனை உடையவன், தகப்பனை உடையவன். You have the son as a father also. So அங்கு போட்டிருக்குது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள குடியிருக்கிறார்கள். இதை உங்களுக்கு தெரியாதா? சோதிச்சு பார், பாப்போம். காலங்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், நெருக்கங்கள் வரட்டும், பிரச்சனைகள் எழுப்பட்டும், தனியாய் விடப்படட்டும், அப்படி அது உடனே விளங்கப்படும். பரீட்சைக்கு நிப்பீங்களா என்று கேட்கிறான் பாவம். ஏன் பவுலினுடைய அவன் பரீட்சை கொஞ்ச நெஞ்சம் அல்ல, எத்தனை தரம் கல்லறியப்பட்டது, முழுக்க கொட்டி விட்டானும் இருக்கா, மூன்று தரம் கல்லறியப்பட்டேன், கப்பல் சேதங்கள், அந்த சேதம், இந்த சேதம், யூதர்களாலே சரியான நெருக்கங்கள், கள்ள சகோதரர்களாலே நெருக்கங்கள், அப்படி இப்படி என்ன, பசியிலும் குளிரிலும் பரீட்சைக்கு நிற்க வேணும். உள்ளே யேசுவாவும் டாடியும் இருந்தால் பாத்தீங்களா, வெங்கால அதான் பால் கலாச்சியர் 2:20 சொன்னது, யேசுவாவுடனே சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே அறையப்பட்டேன், நான் அல்ல, எனக்குள் யேசுவாவை ஜீவிக்கிறார். யேசுவா யேசுவா என்று சொல்ற நேரங்களில் மனுஷ அவருடைய காலங்களை எங்களை அறியாமலே யோசிப்போம். மஷியான்னு சொல்ற நேரத்தில் உயிர்த்தெழுந்த மஷியம் அவரது பேரா இல்ல, That's not his name. அவரது குடும்ப முழு பெயர் யேசுவா, யாவே, யாவே அவர் தாப்பன் பேர். All right. So, we will continue. எப்படியாய் மெஷாயா, அவரே தான் யேசுவாத மெஷாயா, இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் என்று வேத வாக்கியங்களிலே எங்கெங்கு கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அப்ப பாத்தீங்களா, கடைசியா 2 Corinthians 13:5 இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியாதா, தெரியாதா அப்படி சொல்லி 1 Corinthians 3:16 தேவனுடைய ஆவி உங்களுள்ளே குடியிருக்கிறது என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும், நீங்கள் ஆலயம் என்றும் நீங்கள் அறியீர்களா, சிதான் சேம். சோ யூ ஹாவ் டு ஒரு ஸ்கிரிப்சர் ஒன்றை கொளுத்தி விடும், ஒன்று ஒன்றை கொளுத்தி விடும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரத்தில் நெருப்பு பிடிச்சா அது 10 பக்கத்து மரங்களை கொளுத்தி விடும், முழுக்காடும் பத்த ஆரம்பிக்கும். ஆவியில் நெருப்பாயிருங்கள் என்று அதான் சொல்லி இருக்குது. உங்களுடைய இருதயத்தில் we will stop now. Hope you received the word. முதலாம் செஷன்ல தேவன் வழி நடத்தினார், எப்படியோ இந்த இதிலும் அவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவார். இதை குறித்து பேசுங்கள், டேடியோடு பேசுங்கள். யேசுவா இஸ் தி ஹையஸ்ட் டீச்சர், போதர், ஐ வில் டீச். யேசுவா டேடியை குறித்து தொடர்ந்து வெளிப்படுத்துவார். யேசுவா மூலம் அல்லாமல் நாங்கள் டேடி என்றை கிட்ட போக முடியாது. அதாவது அவரை ருசிச்சு நன்றாக அறிய அவரோடு கூட நாங்கள் இணங்கி இருக்கணும் உண்மையிலே. ஆல்ரைட், ஒவ்வொரு கிழமையும் வந்து போகுது. எத்தனையோ இடங்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தின் அச்செய்தி அறிவிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எருசலேமிலே நற்செய்தி ஏற்றுக்கொள்ளப்படாத நேரத்திலே டாடியும் மகனும் ஆவியாக சுவிசேஷர்களுக்குள்ளாக இருந்து சுவிசேஷம் நற்செய்தி வெளியே புறப்பட்டது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையிலே நடந்து இரக்கத்திலும் தாழ்மையிலும் நடந்து கொள்ளும். அவருடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டோம். ரிமெம்பர், நீதியே அற்ற ஒரு உலகம். ரிமெம்பர், உண்மையற்ற ஒரு உலகம். ஆகையால் உலகம் உன்னை எதிர்த்தால் ஆச்சரியப்படாத கரங்களை வச்சு அடனாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார்கள். அடனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார்கள். அடனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யேசுவாவின் அதிகார பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்கள் மேல் வந்து இறங்குவது. ஆமேன், ஆமேன். God bless you. For those of you who are following the word, I know சிலர் நீங்கள் எல்லாவற்றையும் முடித்து சீக்கிரமாய் உங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப வாஞ்சியாயிருந்த இப்பொழுது கூடாமல் இருக்கிறது. காலமும் நேரமும் வரும். So we say goodbye to those who are abroad and those who are in Sri Lanka. God willing, we will continue the studies. அவரது வார்த்தையிலிருந்து நாளைய தினத்தில் in the evening starting Sri Lankan time 6:30. Till then, God bless you. We love you. Bye for now.